நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றார் காசி நந்தி தேவர் நற்றார் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் கோயூர் போராக்கர் மயூரங் குதம்பை திருவர்ணையூர் இடக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேரம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இன்றைய சத்சங்கம் கடந்த வாரத்தில் இருந்து வந்த நான்கு கேள்விகள் இருக்கின்றது. அந்த கேள்விகளுக்கு கிரியா யோகா முறைப்படியும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்தும் விடை காணுவோம் பாபாஜியின் அருளினால். முதலாவது கேள்வி முதல் வந்தது தான், இந்த முறை அதை இன்னொரு சாதகர் கேட்டிருக்கின்றார். ஆனால் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு வித்தியாசமான முறை. அதாவது தன்னுடைய குடும்பத்தை வைத்தே அவர் கேட்டிருக்கின்றார். தன்னுடைய குடும்பத்தில் எல்லாம் நான்கு பேர்கள் இருக்கின்றோம், தானும் மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் சில விடயங்களில் ஒவ்வொருவராக இருக்கின்றோம், எங்களுடைய செயல்பாடுகளும் ஒவ்வொருவராக இருக்கின்றன. ஒரு விடயத்தில் கூட நாங்கள் ஒன்றாக இல்லை. ஆனால் அவர்கள் சிறிய வயதாக இருக்கும்போது வாலிப வயதுக்கு வரும் வரைக்கும் எங்களுடன் சேர்ந்து கிரியா யோகத்தில் பயணித்தார்கள். அந்த விடயத்தில் நாலு பேரும் ஒருமையாக ஒரே மாதிரியாக செயல்பட்டோம். இப்போது அவர்கள் வாலிப வயதில் இருப்பதால் அவர்கள் கிரியா யோகா சாதனையை செய்தாலும் தாங்கள் ஒருமித்து இயங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதற்கு என்னையா காரணம், அதற்கு ஏதாவது உக்தி தருவீர்களா என்று. நல்ல கேள்வி. தன்னுடைய பிரச்சனையை அப்படி கேட்பது நல்ல விடயம். ஆனால் அது எல்லா சாதகர்களுக்கும் ஒரு பொருந்தக்கூடிய கேள்விதான். எல்லோரும் கேட்காவிட்டாலும் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி இணைகின்றன என்று அடிப்படை கருத்தை பார்த்து விடுவோம். சைவ சித்தாந்தத்தில் இந்த ஆன்மாக்களை எல்லாம் இணைய பண்ணுவது யார்? இந்த உடல்களில் ஒரே குடும்பத்தில் அது இறைவன். இறைவன் அவரவர்களுக்குரிய வினைக்கேற்ற மாதிரி அந்த இணைப்பை கொண்டு வருகின்றார். அதற்குரிய காலம் சூட்சுமமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கருத்து எப்போது பிறக்கின்றார்கள் எப்போது இறப்பார்கள் என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அந்த குடும்ப இணைப்பை கொண்டு வந்தது பரம்பொருள். ஆகவே எங்களுக்கு அது தெரியாததால் சில காலப்பகுதிகளில் வாழ்க்கை கால பகுதிகளில் நாங்கள் சந்தோஷமாக இயங்குகின்றோம், சில பகுதிகளில் மனக்கஷ்டப்படுகின்றோம். ஒரு நேரத்தில் இந்த யோக பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் பாபாஜியின் கிரியாயோக சாதனைகள் மூலம் நாங்கள் ஒவ்வொருவரும் தனி ஆன்மாக்கள் என்பதை அறிந்து கொண்டு போகின்றோம். அந்த நிலையை முடிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரிகின்றது, ஆரம்பத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டதற்கும் மனத்தாங்கள் அடைந்ததற்கும் சில விடயங்களை பிழையாக குடும்பத்தில் கையாண்டதற்கும் உரிய காரணம் அறிவின்மையே. அறிவன்று இங்கு சொல்வது ஆன்மீக அறிவு. ஆகவே அந்த அன்பருக்கு சொல்லும் விடயம், இந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொருவராக இயங்குவதற்குரிய காரணம் அதனுடைய அறியும் திறன் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆன்மாக்கள் எல்லாம் இறைவன் அறிவித்தால்தான் அறியுமே தவிர தானாக அறியாது என்று நாங்கள் அடிப்படை கருத்துக்களில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இறைவன் அறிவித்தால்தான் ஆன்மாவால் அறிய முடியும். இருப்பினும் ஒவ்வொரு ஆன்மாவின் அறியும் திறனும் வித்தியாசமானது என்பதை சாதகர்கள் மறந்து விடாதீர்கள். அதனால்தான் எங்களுடைய குடும்பத்துக்குள் மாத்திரமல்ல, எங்களுடைய சாதகர் கூட்டத்திற்குள்ளும் ஒவ்வொருவருடைய ஆன்மீக சாதனை பயணம் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் நிச்சயமாக வேறுபட்டது. ஆனால் என்ன ஒன்றானது, எல்லோரும் பாபாஜியின் சாதகர் கூட்டத்தில் இருக்கின்றோம், அது ஒன்றுதான் உண்மை. ஆனால் அவர்களுடைய அறியும் திறன் ஒவ்வொருவராக இருப்பதால் தான் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் ஒவ்வொருவராக இருக்கின்றது. அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் பாபாஜியின் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட சுருக்கமான கருத்திலும் இருந்து அறிகின்றோம். ஆகவே அதுதான் அந்த அன்பருக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம், மனதில் பதிக்க வேண்டிய ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, இந்த உயிர் என் அறியின் திறன் ஏன் வேறாக இருக்கின்றதென்றால் மூன்று அடிப்படை காரணத்தை சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. முதலாவது காரணம், இந்த அறியின் திறன் உயிர்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்றது, ஆனால் இறைவன் சொல்லத்தான் அது அறியும் என்பது. இரண்டாவது, இந்த உயிர்களுக்கு ஆணவமல பீடிப்பு இருப்பதால், இரண்டு மனாதியிலேயே சேர்ந்திருப்பதால் இந்த உயிர்கள் இம் அறியின் திறன் அதையும் சார்ந்ததாக இருக்கின்றது ஆணவமல பீடிப்பால். ஆகவே இந்த சாதனைகள் மூலம் அந்த பிடிப்பை நாங்கள் குறைத்து கொண்டு போவோமாக இருக்கும் போதுதான் அதில் அந்த அறிவுத்திறன் வேறுபடுகின்றது. சிலர் அதை குறைக்கவே மாட்டார்கள் இந்த உடலில், அவர்களுக்கு அது அப்படியே இருக்கும். சிலர் ஒரு பகுதியை குறைப்பார்கள், அவர்களுடைய அறிவுத்திறன் வேலை வேறு ஒரு நிலையில் இருக்கும். சிலர் அருவாசிக்கு மேல் குறைப்பார்கள், அவர்களுடைய அறிவுத்திறன் இன்னொரு நிலையில் இருக்கும். சிலர் முழுமையாகவே குறைத்து முடிப்பார்கள், அவர்களுடைய நிலை வித்தியாசமாக இருக்கும். இதுதான் குடும்பத்தில் நடைபெறுகின்றது. இது இரண்டாவது காரணமாக சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்படுகின்றது. மூன்றாவது பெரிய காரியம், இவையெல்லாமே நடக்கின்றதென்றால் ஆன்மாக்களுடைய வினையின் பிரகாரம் நடக்கின்றது. இந்த மூன்றும் தான் அடிப்படை காரணங்கள் இந்த அறிவு திறன் வேறுபடுவதற்கு என்று சைவ சித்தாந்தம் விளக்கமாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய 6 சைவ சித்தாந்த அடிப்படை வகுப்புகளில் ஒவ்வொரு இடங்களில் இதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இது என்று பதிலாக அமைகின்றது. நல்ல ஒரு கேள்வி, பாபாஜியின் அருளினால் அது அவரிடமிருந்து வந்திருக்கின்றது. அடுத்தது கேள்வி வந்திருக்கின்றது, இதுவும் முதல் ஒரு முறை வந்த கேள்விதான், ஆனால் இந்த முறை மீண்டும் பார்த்து விடுவோம். நாம் பக்குவப்பட எளிய வழி இருக்கின்றதா? பக்குவம் என்றால் என்னென்ற கேள்வி வந்திருக்கின்றது, அதை எங்களுடைய அடிப்படை காரணத்தில் பார்த்திருக்கின்றோம். இந்த கேள்வி எப்படி வந்திருக்கின்றது என்றால், நாங்கள் பக்குவப்பட எளிய வழி இருக்கின்றதா என்றால், அதனுடைய கருத்து சுருக்கமான முறையில் சுருங்கிய முறையில் நாங்கள் பக்குவப்பட்டு விடலாமா என்று அந்த அன்பருடைய அவா என்று நினைக்கின்றேன். எங்கேயும் சுருங்கிய முறைகள் அல்ல. பக்குவப்படுவதென்றால் நாங்கள் என்னென்ற அடிப்படை கருத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து பார்த்திருக்கின்றோம். அந்த 6 வகுப்புகளில் ஒரு வகுப்பில் ஆணவமலம் முற்றாக நீக்கப்படுவதுதான் முற்றான பக்குவ நிலை என்று அதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த பக்குவப்படுத்துவதற்குரிய எளிய வழி என்று கேட்கும்போது இன்னொரு விடயத்தையும் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்தும் அந்த அடிப்படை கருத்து சைவ சித்தாந்தத்திலிருந்தும் பெற்றதை இங்கு முன்மொழிவோம். அதாவது, முக்கரணங்களாலும் நாங்கள் எல்லா செயல்களையும் செய்ய பழகிவிட்டோம் என்றால் அதுதான் எளிய வழி என்று அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். நாங்கள் எதை செய்தாலும் மனம், மொழி, செயல் இந்த மூன்றாலும் செய்ய பழக வேண்டும். ஆனால் அது சிறிது சிறிதாகத்தான் பழகலாமே தவிர ஒரு நாள் ரெண்டு நாளில் நீங்கள் அதை எய்துவிட முடியாது. எல்லா செயல்களும் அப்படி செயல்பட வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஏனென்றால் ஒரு உதாரணம் பார்ப்போம் என்றால், மனதால் ஒன்றை நினைத்து கொண்டு, வாயினால் ஒன்றை சொல்லிக்கொண்டு, செயலில் ஒன்று செய்வதுதான் முழு 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 சுதப்பலும். இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் முழு பலனும். அதுதான் அந்த பக்குவ நிலைக்குரிய எளிய வழி, ஆனால் கடினமான பாதை. அதான் ஒரே வழி. அதனுடைய பிரகாரம் அது மூன்றும் சேர்ந்து நடக்கும் போதுதான் ஆணவ மலத்திலிருந்து நீங்கள் சிறிது சிறிதாக விலகுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. அதற்கு பல உடல்கள் தேவைப்படலாம், ஒரு உடலிலும் முடிக்கலாம். அது உங்களுடைய சாதனையை பொறுத்தது சாதகரே, சாதகரே என்று அவருக்கு அந்த பதிலை கொடுக்கின்றேன். மூன்றாவது கேள்வி, இன்னொரு அன்பர், ஐயா இது எனக்கு இப்போது நான் சைவ சித்தாந்த ஆறு அடிப்படை கருத்துக்களை கிரியா யோகத்தின் சார்பில் சொல்லியிருக்கின்றீர்கள். இதற்கு முதலும் நான் உங்களுடைய சத்சங்கத்தில் வேறொரு இடத்திலும் கேட்டிருக்கின்றேன். எனக்கு நான் என்னுடைய வேதாந்தத்தில் இருந்து சித்தாந்தத்திற்குள் வந்தபடியால் கோயில் வழிபாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றீர்கள், சொல்லியிருக்கின்றீர்கள் பாபாஜியின் கருத்தை. நானும் அதை பின்பற்றுகின்றேன். இருப்பினும் இன்னும் முற்றாக நான் என்னை அதற்கு மாற்றவில்லை. அது எப்போது கைகூடும்? அதாவது அவர் கேட்பது இறை வழிபாட்டை. அதாவது தான் பாபாஜியின் கிரியா யோகத்தை பின்பற்றினாலும் கோயில்களுக்கு போகும்போது இறைவனை வழிபடுகின்றேன் ஐயா, அது எப்போது முற்றாக ஒரு இலக்கை மாத்திரம் தான் அடையலாம்? இது நல்லொரு கேள்வி. இதை பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் கிரியா யோகா பாபாஜியின் முறைப்படி அவருடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டதை முதல் பின்பற்றுவோம். நாங்கள் இந்த யோக வழியில் சாதனை மூலமாக முன்னேறுகின்றோம். இதன் இறுதி நிலை என்ன? இந்த சாதனையில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோமாக இருந்தால் இந்த வெற்றி பாதையில் முதலாவதாக பசு ஞானத்தை கடக்கின்றோம். முதலாவதாக பாச ஞானத்தை கடக்கின்றோம். இரண்டாவதாக பசு ஞானத்தை கடக்கின்றோம். இறுதியாக பதிஞானத்துக்கு வருகின்றோம். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. பசிஞானத்தை என்று கடப்பதென்றால் இந்த உலகியலை வெல்லுகின்றோம். அதுக்காக உலகியலை விட்டு ஓடவில்லை. உலகியல் விடயங்களிலிருந்து சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றோம், பற்றற்ற நிலைக்கு வருகின்றோம். அது எத்தனை பிறப்புகள் என்று சொல்ல முடியாது, உங்களுடைய சாதனையை பொறுத்தது. அந்த நிலையில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய பசு ஞானமும் உங்களுக்கு சிறிது சிறிதாக கூடிக்கொண்டு போகின்றது. ஆகவே பாச ஞானத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு பசு ஞானத்திலிருந்து விடுபடும் போது இறைவனின் பதி ஞானத்திற்காக காத்திருக்கின்றீர்கள். அந்த நிலையில் நீங்கள் முழுமையாக அந்த பசி ஞானத்திலையும் பாச ஞானத்திலையும் பசு ஞானத்திலையும் இருந்து விடுபடும் போது, ஆணவமல நீக்கம் அடையும் போது இறைவன் உங்களுக்கு அந்த அருளை தருவார் பதி ஞானத்தை அடைவதற்கு. இவற்றை ஏன் சிறிது விளக்கமாக சொன்னேன் என்றால், இந்த வழிபாட்டு முறையில் பாபாஜியின் கிரியா யோகம் ஏன் உன்னதமானது என்று பார்த்திருக்கின்றோம் என்றால், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த யோகத்தில் பயணம் செய்வதற்கு இந்த உடலில் இந்த யோகம் உங்களுக்கு கிடைத்தது, நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று பலமுறையும் சொல்லியிருக்கின்றோம். பார்த்திருக்கின்றோம், கொடுத்து வைத்திருக்கின்றோம். அதற்குரிய காரணம் என்ன? உங்களுடைய மனச்சஞ்சலங்கள் கோவில் வழிபாட்டிலேயோ, இறைவனுக்கு இறைவன் யாரை நாடுவதென்றதிலேயோ நாட்டம் செலுத்தாது. உங்களுடைய ஆன்மா அந்த நிலைகளை முற்புறப்புகளில் அனுபவித்திருந்தாலும் இந்த புறப்பில் ஒரே முகமாக யோகத்தில் உங்களுடைய சிந்தனையை கூட்டுகின்றார் பாபாஜி. இது உங்களுடைய வினைப்பயன்தான், கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஆகவே பாபாஜியின் கிரியா யோகமானது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய யோகம் என்று பாபாஜி தன்னுடைய முதல் அத்தியாயத்திலேயே பதிவு கொடுத்து விட்டார். எங்களுடைய குருமார்களும் எங்களுக்கு இதை போதிக்கும் போது அதை சொல்லி தந்து விட்டார்கள். அதே நேரம் நான்கு வழிமுறைகளில் சரியை, கிரியை, யோகம், ஞானத்தில் யோகம் மூன்றாவது இடத்தில் இருக்கும் நிலையில் நாங்கள் அந்த யோகத்தில் இருக்கும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு வழிகளில் எங்களுடைய ஆன்மா இப்போது பிரவேசித்திருக்கின்றது என்பது இந்த உடலில் நாங்கள் கிரியா யோகம் கிடைத்த போது நாங்கள் அதை அறிய வேண்டும். ஆகவே பாபாஜியின் அருளின்படி நீங்கள் இந்த கிரியா யோகமானது சமய மத சார்பற்ற யோகம் என்றதை பாபாஜி விளக்கமாக கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய புத்தகத்தில். ஏனென்றால் அந்த மதம் என்பது அதற்குள் வந்துவிடுமாக இருந்தால் நீங்கள் அந்த சாதனை பக்குவத்திற்கு செல்வது, விரைவாக செல்வது தாமதப்படுத்தப்பட்டுவிடும். அது சரியா, இது சரியா என்ற நிலை வந்துவிடும். ஆகவேதான் பாபாஜி சொல்கின்றார், நீங்கள் உலகியலில் இருங்கள், குடும்ப வாழ்க்கையில் இருங்கள், சாதனையை சிறிது சிறிதாக செய்து சாதனையில் மேல் நோக்கி வாருங்கள் முடிந்தளவு என்று சொல்லுகின்றார். அந்த மேல் நோக்கிய நிலை கைகூடும் போது இந்த மனத்தில் இருக்கும் சஞ்சலங்கள் நிச்சயமாக இருக்காது. ஏன்? அதைத்தான் விளக்கமாக சொன்னேன். இங்கு மதங்கள், இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கின்றது, பல இறைவன்கள் இருக்கின்றது. இறைகள் எல்லாத்துக்கும் மேலாக இருப்பதுதான் ஒரு பரம்பொருள். அது எந்த மதமாகவும் இருக்கலாம், இது மதத்துக்குரிய சத்சங்கம் அல்ல. இருப்பினும் ஏதோ ஒரு சக்தி அதற்கு மேலாக இருக்கின்றது என்று எல்லா மதமும் நம்புகின்றது. ஆனால் நாங்கள் இந்த பிறப்பில், இந்த மதத்தில் நாங்கள் இந்த சமயத்தில் பிறந்திருப்பதால் எங்களுக்கு இந்த அடிப்படை தத்துவம் நிச்சயமாக தெரிகின்றது, சிவன் அருள். அது ஆகவேதான் இந்த பதிஞானம்தான் இறுதி, அதை நாங்கள் உணர்கின்றோம். யோகி ராமையா அவர்கள் பாபாஜியின் அருளினால் இந்த யோகத்தை இந்த உலகத்திற்கு பரப்பியிருக்கின்றார். பாபாஜி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கின்றார், சத்குருவாக சரியான முறையில் எங்களை பயணிக்க பண்ணுகின்றார். இறுதியில் அந்த வரிசையில் எங்களை நிற்பாட்டுவார். நாங்கள் பாச ஞானத்தையும் பசி ஞானத்தையும் கடக்கும் போது. ஆகவே இந்த அன்பருக்குரிய பதில், கிரியா யோகத்தில் நாங்கள் அதை எப்படி சொன்னோம் என்றால், அதை உங்களுடைய சாதனையில் பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் எங்கும் எந்த கோவில்களுக்கும் செல்லலாம், எங்கும் போகலாம், எந்த இறைவனையும் வழிபடலாம். ஆனால் நீங்கள் அதில் பார்ப்பதை பாபாஜியாக பாருங்கள் என்று. ஏனென்றால் அந்த சத்குரு தான் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் எங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் எந்த மதமாகவும் இருக்கலாம், எந்த இறைவனையும் வழிபடலாம், ஆனால் அந்த இறைவனில் பாபாஜியை பாருங்கள் என்று உங்களுடைய மனதை அலைய விடாது ஒரு இடத்தில் குவிக்கின்றோம். அதுதான் பாபாஜி சொன்ன மார்க்கம், சமய பேதம் இல்லாத கிரியா யோகம். அதை நீங்கள் பழகிக்கொண்டு இந்த சாதனையில் வெற்றியடையும் போது இறுதி நிலையில் அந்த பரம்பொருள்தான் எல்லாம் செய்கின்றது என்பது உங்களுக்கு திட்ட தெளிவாக உங்களுடைய தூள உடலிலும் சூட்சும உடலிலும் தெரிந்துவிடும். அது உங்களுடைய காரண உடலில் இருக்கும் ஆன்மாவை அந்த வழியை நோக்கி செலுத்தும் என்பது இந்த அன்பருக்குரிய பதில். இது விரிவான பதிலாக இருந்தாலும் முக்கியமாக எல்லோரும் இதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். பாபாஜியின் அருளினார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது பார்ப்பதற்கு. அடுத்த அன்பருடைய கேள்வி, வைராக்கியம் ஏன் தேவை? இதை நாங்கள் பல இடங்களில் இந்த வைராக்கியம் என்பதை பார்த்திருக்கின்றோம். வைராக்கியம் ஏன் தேவை என்றது, அது அவர் சாதகரிடமிருந்து வந்தபடியால் நாங்கள் ஆன்மீகத்திலேயே வைத்து அதை பார்ப்போம், உலகியல்லையும் வைத்து பார்ப்போம். இந்த வைராக்கியத்தை பற்றி எல்லோருக்கும் ஓரளவு தெரியும். அந்த சொல்லுக்குரிய கருத்து, இந்த வைராக்கியம் ரெண்டு விடயத்தை எங்களை வாழ்க்கையிலோ அல்லது ஆன்மீகத்திலோ கொண்டு செலுத்தும். இந்த வைராக்கியத்தால் நன்றாகவும் நல்லாகவும் வரலாம், கெட்டும் போகலாம். எப்படியான வைராக்கியத்தை எங்களுடைய ஆன்மா நினைக்கின்றதோ, எங்களுடைய மனம் நினைக்கின்றதோ, அது நல்லதாக இருந்தால் நல்லதாக மாறும், கெட்டதாக இருந்தால் கெட்டதாக மாறும். ஆனால் ரெண்டையும் செய்யப்படுத்துவது வைராக்கியம். ஆகவே வைராக்கியம் ரெண்டு நிலைக்கும் பொருந்தக்கூடியது. இன்பத்தையும் தரக்கூடியது, துன்பத்தையும் தரக்கூடியது. ஆகவே நான் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று ஒரு சாதகர் சொன்னால், எதில் வைராக்கியமாக இருக்கின்றேன் என்பதை அவர் உள்நோக்கி கேட்க வேண்டும், முக்கரணங்களிலும் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி நல்லதை யோசித்து கேட்டாரா அல்லது கெட்டதை யோசித்து கேட்டாரா எனக்கு தெரியாது. இருப்பினும் வைராக்கியம் என்ற சொல்லு ரெண்டுக்கும் உடந்தையாக இருக்கும். ஆகவே இந்த வைராக்கியத்தில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் எங்களை எங்கு செலுத்துகின்றது என்று பார்க்க வேண்டும். நல்ல நிலைக்கு செலுத்துகின்றதா அல்லது கெட்ட நிலைக்கு கொண்டு போகின்றதா? ஆகவே இந்த வைராக்கியத்தை நீங்கள் பூணும் போது, இந்த அன்பருக்குரிய பதில், சிறியளவு உள்நோக்கி சென்று எதில் நீங்கள் அந்த வைராக்கியத்தை பதிக்கின்றீர்கள் என்பதை சிறிது ஆராய்ந்து விட்டு அந்த வைராக்கியத்தை தொடங்குங்கள். அது உங்களுக்கு சாலச் சிறந்தது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அந்த பதிலை இன்று முன்வைக்கின்றேன். ஆகவே இன்று வந்த இந்த நான்கு கேள்விகளுக்கும் பாபாஜியின் அருளினால் முடிந்த அளவு இந்த சாதகர்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த சத்சங்கத்தை நாங்கள் தொடரப்போகின்றோம். உங்களை கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்லப் போகின்றேன். அதற்கு முன்பாக இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்றைய சத்சங்கத்தில் ஒரு கருத்தை நீங்கள் தெரிவியுங்கள், அதன் பின் நாங்கள் கேள்வி பதில்களுக்கு செல்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் நான்கு கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அதில் முதலாவது கேள்வியாக, ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி இணைக்கப்படுவது பற்றிய விளக்கமும், ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொருவராக இயங்குவதற்கு காரணம் அறியும் திறன் பற்றிய விளக்கமும், அது மாத்திரமல்ல உயிரின் அறியும் திறன் ஏன் வேறாக இருப்பது என்பதற்குரிய காரணம், ஆணவ மனத்தின் தன்மையை பொறுத்தது மற்றும் இந்த மூன்று முக்கிய காரணங்களை சிறப்பாக விளக்கி முதலாவது கேள்விக்கு சிறந்த பதில் கிடைக்க பெற்றது. அடுத்து இரண்டாவது கேள்வி, நாம் பக்குவப்பட எளிய வழி இருக்கின்றா என்ற கேள்விக்கும், குறிப்பாக ஆணவ மனம் முற்றாக நீக்கப்படுவதே பக்குவ நிலை என்ற சிறந்த சுருக்கமான கருத்துக்களும், அத்துடன் மனம் ஒளி செயல் மூன்றும் சேர்ந்து செயல்படும் போதுதான் என்பதற்கு சிறந்த விளக்கம் மூலம் அதற்குரிய பதிலும் சிறப்பாக தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி இறை வழிபாடு பற்றியது. அதற்கும் சிறப்பாக யோக வழியில் சாதனை மூலம் முன்னேறுவது பற்றியும், அது பற்றிய விளக்கத்து மாத்திரமல்ல பரிஞானத்தை அடைவது பற்றிய விளக்கமும் கூறி அதற்கு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இறுதியாக நான்காவது கேள்வியாக, வைராக்கியமேன் கிரியாசாரருக்கு தேவை என்பதற்குரிய விளக்கம், வைராக்கியத்தால் ரெண்டு செயல்கள் நடைபெறுவதாகவும், அதாவது நன்றாக வரக்கூடிய செயல்களுக்கும் கெட்டு வரக்கூடிய பெறுவதற்கு காரணம் வைராக்கியமாகவும், அதே நேரத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் வைராக்கியம்தான் தருகின்றேன் எனவும் கூறி, அந்த வைராக்கியத்தை நாங்கள் எவ்வாறு அணுகின்றோம் என்பதை பொறுத்தே அதனுடைய பலன் கிடைக்கும் என்று சிறந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கம் 4 கடிகாரம் சிறப்பான பலன்கள் தரப்பட்டது. நன்றி. ஓம் கிரியா பவாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பவாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இன்று மக்களுக்கு கொடுக்கலாம்.
மாணாக்கர் கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்தீங்க. சிறப்பான பதில், சிறப்பான கேள்வி. ஏதோ அவர் மனத்துல உலகில் இருந்த கேள்வியா இருந்தாலும் எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்விதான். நம்ம உலகிலிருந்து தான் ஆன்மீகத்துக்கு வரணும். நேரடியாக வந்து குதிக்க முடியாது. வள்ளலார போலயே, மாணிக்க வாசகர் போலயே, பாபாஜி போலயே வர முடியாது. அந்த வகையில இந்த மாதிரி ஒரு அனுபவ ரீதியா கேள்வியை கேட்டு நம்மளை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல பதிலை நீங்க பாபாஜியினுடைய திருவருளால கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அடுத்தது வைராக்கியத்தை பத்தி பேசுனீங்க. ரொம்ப சிறப்பான இது. இந்த வைராக்கியத்தை பத்தி நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். வைராக்கியன்றது ரெண்டு விஷயத்துக்குமே பயன்படும். கெட்ட விஷயத்துக்கும் பயன்படும், நல்ல விஷயத்துக்கும் பயன்படும். அந்த வகையில நம்ம நல்ல விஷயத்த நாடி போறதுக்கு ஆன்மீக ஒன்றியே தான் சிறப்பான வழின்னு சொல்லிட்டு மகான்மார்கள் நமக்கு நிறைய விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்க கெட்ட விஷயத்துக்கு போகக்கூடிய வைராக்கியம் இருந்தா கூட அந்த ஆன்மீக விஷயம் வந்து அதை மாத்தும். தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள்ல சிறப்பான முறையில நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. நீங்க கெட்டதே செஞ்சிருந்தா கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்க மாறுறதுக்கு என்ன முயற்சியோ அது செய்யக்குள்ள உங்களுக்கு அது கைகூடும். அந்த அளவுக்கு நம்ம பயிற்சிகளை செய்யறோம். நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்து நம்ம வாசிச்சிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை நடைமுறைக்கு கொண்டு வர போறோம். அந்த வகையில நம்ம கொஞ்சம் கூட நீங்க அஞ்ச வேண்டியதுல வாழ்க்கையை நீங்க செம்மப்படுத்திக்கலாம். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அந்த வைராக்கியத்தில் இன்னொரு படிக்கட்டையும் சாதகர்களுக்கு சொல்லி இருக்கின்றீர்கள். 2 வைராக்கியம் இருக்கென்பதைத்தான் நான் கூறினேன். அதிலும் 2 வைராக்கியமும் இருப்பது சாலச் சிறந்தது. இருப்பினும் அந்த நல்ல வைராக்கியத்தை வைத்துத்தான் அந்த கெட்ட வைராக்கியத்தை வெல்லலாம் என்று ஆன்மீகத்தில் செல்வதுதான் அதற்குரிய வழி என்பதை இன்னும் அவர்களுடைய கருத்து விரிவாக்கத்திற்காக சொல்லியிருந்தீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி. ஓம் சிவாய. இந்த சத்சங்கத்தை நான் கேள்விப்பதிகளுக்கு கொண்டு போக முதல் இன்னொன்றையும் நாங்கள் இன்று சாதகர்கள் நினைவு கூற வேண்டும். நேற்று எங்களுடைய திருமுறைகளை எங்களுக்கு வகுத்து தந்த சேக்கலார் சுவாமிகளுடைய குரு பூஜை தினம். யாருடைய எந்த அருளாளர்களுடைய குரு பூஜை தினம் என்றாலும் கிரியா சாதகர்கள் அதில் வெற்றியை எடுப்பதற்கு அவர்களுடைய குரு பூஜை தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கலாம், தியானம் செய்யலாம், அவர்களிடம் எங்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு வேண்டுதல்களை வைக்கலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. அதனால் தான் இந்த கிரியா யோகம் மதமற்றது, கடவுளற்றது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஏனென்றால் எல்லாம் பரம்பொருள்தான் என்பதுதான். ஏனென்றால் அதால் தான் இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த யோகமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த சேக்கலர் பெருமானை பற்றி நான் பெரிதாக சொல்லவில்லை. எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இவர் திருமுறைகளை வகுத்தவர். அதை பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்று 2 பெயர்களில் அழைக்கின்றார்கள். 60 நாயன்மார்களுடைய விடயங்களை முதல் கூறியிருந்தாலும் அதனுடன் சேர்த்து 3 பேரை இணைத்து, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார், அவருடைய தகப்பன், தாய், இந்த 3 பேரையும் இணைத்து 63 நாயன்மார்களை உலகிற்கு மக்களுக்காக அந்த நூலை பெரிய புராணம் என்ற பெயரில் சிதம்பரத்தில் அரங்கேற்றினார் என்பதுதான் சுருக்கமான வரலாறு. இது எங்கே அரங்கேற்றப்பட்டது? சிதம்பர கோவிலில். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய புராணத்திற்கு அடி எடுத்து கொடுத்ததே பரம்பொருள் சிவன் தான். உலகளாம் உணர்ந்து ஓதக்கரியவன், நிலவுலாவியன், நீர்மலவேணியன், அழகிற் சோதியன், அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற அடியெடுத்து கொடுத்து இந்த பெரிய புராணத்தை உலகிற்கு அந்த நேரத்தில் 11வது நூற்றாண்டில் கொண்டு வந்தார்கள். அதை நாங்கள் இன்று எங்களுடைய சாதகர்களில் சத்சங்கத்தில் நினைவு கூர்ந்து இந்த சத்சங்கத்தை இப்போது கேள்வி பதில்களுக்கு எடுத்து செல்வோம். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபா, ஓம் சிவா.